அனைவருக்கும் லாலிட் தமிழ் சேனலின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஐபிசி பேராக்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்தியன் பீனல் கோட் இதனுடைய வருஷம் பார்த்திங்கன்னா 1860. ஸோ இந்த வருஷத்தில் தான் இது வந்து வெளியிடப்பட்டது. ஸோ எப்பயுமே நம்ம ஒரு பேராக்டை படிக்கிறோன்னா அதனுடைய வருஷத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. முதல்ல இந்தியன் பீனல் கோட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அந்த காலத்துலலாம் வந்து ஒரு குற்றம் நடைபெறுது அப்படின்னா ரத்தத்துக்கு ரத்தம் பல்லுக்கு பல் அப்படி அந்த பழிக்கு பழின்ற உணர்வு வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ குற்றங்களுக்கு அரசர்களோ இல்லைன்னா ஊர் பெரியவங்க இல்லை ஊர் பஞ்சாயத்துக்காரர்கள் இவங்கன்னா வந்து ஒரு நீதிபதி போல தீர்ப்பு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் வந்து என்னாச்சுன்னா குற்றங்கள் என்னென்னலாம் இருக்குது அதுக்கான தண்டனை என்னன்னு தொகுக்கப்பட்டது. இது இந்த தொகுக்கப்பட்டதுடைய வடிவம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஐபிசி. ஸோ இதில் கிளியராக அஃபென்ஸ் என்னென்னா என்ன அதனுடைய டெஃபினிஷன்ஸ் இருக்கும், அதுக்கான தண்டனைகளும் இதில் இடம்பெற்றிருக்கும். ஸோ இதனுடைய ஒரு தொகுப்பாக நம்ம ஐபிசியை பார்க்கலாம். 1834 இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் லா கமிஷன் முதல் இந்திய சட்ட ஆணையம் இந்த வருஷத்தில் தான் அமைக்கப்பட்டுச்சு. இதனுடைய பிரசிடென்ட் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெக்காலே அவர்கள். இவர் முதன்மையாக கொண்டு தான் நாம் படிக்கக்கூடிய ஐபிசி முழுக்க டிராஃப்ட் செய்யப்பட்டது. இவங்க கொடுத்த இந்த டிராஃப்டை 1837 கவர்னர் ஜெனரல் கிட்ட இவங்க சப்மிட் பண்ணாங்க. ஸோ இது முதல் பார்ட்னு சொல்லலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1845 செகண்ட் லா கமிஷன் உருவாச்சு. இந்த இரண்டாவது சட்ட ஆணையம் ரெண்டு ரிப்போர்ட்டை வந்து அவங்க சப்மிட் பண்ணாங்க. முதல்ல வந்து 1846 ஒன்று, ரெண்டாவது ரிப்போர்ட் 1847 ஒன்று. ஸோ ஆல்ரெடி நமக்கு 1837 ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, அதுக்கப்புறம் ரெண்டு ரிப்போர்ட் 46 and 47 ஒரு ரிப்போர்ட். ஸோ இதெல்லாம் கணக்கில் வச்சு கரெக்டாக ஆட் பண்ணி எழுதுனது தான் இந்திய தண்டனை சட்டம் 1860. நாம் இப்போ படிக்கக்கூடிய இந்த ப்ரெசன்ட் ஐபிசியில் மொத்தம் 23 அதிகாரங்கள் இருக்குது, 511 பிரிவுகள் இருக்குது. 2013 வரைக்கும் பார்த்திங்கன்னா 76 திருத்தங்கள் ஐபிசியில் செய்யப்பட்டிருக்கு. நம்ம ஐபிசி வந்து பேராக்ட் பார்க்குறோம். ஸோ சாப்டர் வைஸ் பார்க்குறோம். சாப்டர் வைஸ் பார்த்தா தான் வந்து நமக்கு அது ஈஸியாக நமக்கு புரியக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ முதல்ல ஃபர்ஸ்ட் சாப்டர், இந்த முதல் அத்தியாயம் பார்த்திங்கன்னா பிரிவு 1-5 வரைக்கும் இருக்குது. பிரிவு 1 இதனுடைய அந்த தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா தலைப்பும் அலாவுகையும். இந்திய தண்டனை சட்டம் இதனுடைய தலைப்பு நிச்சயமாக இந்திய தண்டனை சட்டம் அப்படிங்கிறது தான். ஸோ அலாவுகைனா எக்ஸ்டென்ட்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் மாநிலம் நீங்களாக இந்தியா முழுமைக்குமே வந்து இந்த ஐபிசி பொருந்தும். ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்டில் மட்டும்தான் ஐபிசி வந்து செல்லாது. ஓகே, அடுத்து வந்து செக்ஷன் 9 and 18 ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், ஆர்டிகல் 372 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். இது எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணதுன்னா இந்திய தண்டனை சட்டம் 1860 இயற்றப்பட்டது. அப்போது அது பிரிட்டிஷ் இந்தியாவால் உருவாக்கப்பட்டது. நமக்கு 1947 விடுதலை கிடச்சிச்சு. ஸோ இந்த சட்டம் எப்படி விடுதலை இந்தியாவுக்கு செல்லுபடி ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு செக்ஷனும் தான் பிரிட்டிஷ் இந்தியாவில் இயற்றப்பட்ட சட்டங்களுக்கு விடுதலை இந்தியாவில் ஒரு உயிர்ப்பு தன்மை, வேலிடிட்டி இல்லைன்னா இந்த ஃபோர்ஸ் இது கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டு பிரிவுகள் தான். அடுத்து நம்ம இரண்டாவது பிரிவு பார்க்கலாம். இரண்டாவது பிரிவு வந்து இந்தியாவிற்குள் செய்யப்பட்ட குற்றங்களுக்கான தண்டனையை சொல்லுது. அதாவது இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஒருத்தர் செய்யக்கூடிய செய்கை அல்லது விடுகை, அதாவது ஆக்ட் ஆர் ஒமிஷன் நம்ம ஐபிசிக்கு முரண்பட்டு கான்ட்ரரியாக இருந்தால் அது இந்திய தண்டனை சட்டப்படி விசாரணை செய்யப்பட்டு தண்டிக்கப்படும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவுக்குள்ளே ஒருத்தர் செய்யக்கூடிய ஐபிசிக்கு எதிரான முரண்பாடான ஒரு செயலாக இருந்தாலும் சரி, செய்யாமல் அந்த ஒரு விஷயத்தை அவங்க விடுத்தாலும் சரி, இது இரண்டுமே வந்து அஃபென்ஸ் தான். ஸோ இந்த செக்ஷனில் நமக்கு அஃபென்ஸ்னா என்ன அதுக்கான டெஃபினிஷனும் நமக்கு கிடைக்குது. ஸோ எவ்ரி ஆக்ட் ஆர் ஒமிஷன் கான்ட்ரரி டு தி ஐபிசி ப்ரொவிஷன் இஸ் அஃபென்ஸ் அப்படின்னு இதுக்கான ஒரு அஃபென்ஸுக்கான டெஃபினிஷனும் இந்த செக்ஷன் நமக்கு தெளிவாக சொல்லுது. மூணாவது செக்ஷன் பார்த்திங்கன்னா, ரெண்டாவது செக்ஷன் இந்தியாவுக்குள்ளே செஞ்ச ஒரு ஆக்ட் ஆர் ஒமிஷனை வந்து நம்ம தண்டனைன்னு சொல்கிறோம். செக்ஷன் 3 வந்து இந்தியாவிற்கு அப்பால் செய்யப்பட்ட. ஸோ இந்த அப்பால் அப்படின்னாலே இந்தியாவை தவிர்த்து வேறு ஃபாரின் கண்ட்ரிஸாக இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் இந்த செக்ஷன் தான் வந்து நமக்கு வரும். இந்தியாவுக்கு அப்பால் செய்யப்பட்ட ஒரு குற்றமாக இருந்தால் அதை எப்படி டீல் பண்ணுவாங்கன்னு இந்த செக்ஷன் சொல்லுது. ஒருவேளை ஒருத்தர் ஒரு குற்றம் செய்கிறாரு, அந்த குற்றத்தை நீங்கள் இந்திய ஏதோ இந்திய சட்டப்படி இங்கே விசாரணை செய்யப்படலாம்னு இருந்தால் கண்டிப்பாக அது ஐபிசி படி தான் விசாரணை செய்யப்பட்டு தண்டனை கொடுக்கப்படும். இது இன்னும் கொஞ்சம் நமக்கு கிளியராக புரியணும்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 4 படிக்கும்போது நமக்கு அது தெளிவாக புரியும். செக்ஷன் 4 என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ செக்ஷன் 3 என்ன பார்த்தோம், இந்தியாவுக்கு அப்பால் செய்யப்பட்ட குற்றங்களுக்கான தண்டனைன்னு பார்த்தோம். ஸோ அதில் யார் யார் வருவாங்கன்றது செக்ஷன் 4ல நமக்கு தெளிவாக தெரியும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இந்திய குடிமகனாக இருந்தாலும் அவன் இந்தியாவுக்கு அப்பால் எங்கே இருந்தாலும் சரி, அவன் செய்த குற்றத்தை இந்தியாவில் ஐபிசி படியே விசாரணை செய்து தண்டிக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட் வந்து இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட, அதாவது ரிஜிஸ்டர், இந்தியாவில் ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட கப்பல் வானூர்தி, இது இரண்டுமே இந்தியாவுக்கு அப்பால் எங்கே இருந்தாலும் சரி அதில் ஒரு குற்றம் நடந்தால் அதுவும் ஐபிசி படியே விசாரணை செய்யப்பட்டு தண்டிக்கப்படும். மூன்றாவது பிரிவு என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் ரிசோர்ஸை தாக்கணும்னு முயற்சி செய்தால் இல்லை தாக்கினாலோ அந்த விஷயமும் இந்தியாவில் கம்ப்யூட்டர் இருந்து அதை தாக்கினாலும் அதுவும் நம்ம ஐபிசி படி விசாரணை செய்யப்பட்டு அந்த தண்டனையும் தண்டிக்கப்படணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் அப்படின்றதுக்கு மீனிங் எங்கே பார்க்கணுன்னா, செக்ஷன் 2 கிளாஸ் 1 சப் கிளாஸ் கே ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000, இதில் தான் இந்த கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ்க்கான மீனிங் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் என்ன மீனிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் மீன்ஸ் கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர் சிஸ்டம், கம்ப்யூட்டர் நெட்ஒர்க், டேட்டா, கம்ப்யூட்டர் பேஸ் ஆர் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், இது எல்லாமே கம்ப்யூட்டர் ரிசோர்ஸை தான் குறிக்குது. ஸோ ஒரு கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் அது இந்தியாவில் இருக்கும்போது அதை டார்கெட் பண்ணாலும் அவங்க வெளிநாட்டில் இந்தியாவுக்கு அப்பால் பியாண்ட் தி இந்தியா எங்கே இருந்தாலும் அவங்க ஐபிசி படியை தண்டிக்கலான்னு இதில் சொல்கிறாங்க. ஸோ இந்த மூணு விஷயமும் நம்ம படிக்கும்போது செக்ஷன் 3 and 4 வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக புரியும். இந்தியாவுக்கு அப்பால் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதையும் நம்ம ஐபிசி படி விசாரணை செய்யலாம், தண்டிக்கலான்றது ஒரு கிளியரான ஒரு விஷயம். அடுத்து செக்ஷன் 5. செக்ஷன் 5ல பார்த்திங்கன்னா, ஒரு நம்ம இந்திய கவர்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய அலுவலர்கள் யாராக இருந்தாலும் சரி, சோல்ஜர்ஸ் தரைப்படை வீரர்கள், செயலர்ஸ் கப்பல் படை வீரர்கள், ஏர்மென் வான்படை வீரர்கள், இவங்க அவங்க பணிக்காலத்தில் சரி அவங்க இந்தியாவுக்கு எதிராக செய்யக்கூடிய கலகம், டிசர்ஷன் ஆஃப் சர்வீஸ், பணியை விட்டு ஓடுதல், அவங்களுடைய சர்வீஸ்லேருந்து ப்ராப்பராக இல்லாமல் தப்பிச்சு ஓடுறது, இந்த விஷயம் செஞ்சாங்கன்னா இதை தண்டிக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷலாக ஆக்ட் இருக்கும்போது அவங்களுக்காக சில ப்ரொசீடிங்ஸ் தனியாக இருந்தால் அதை ஐபிசி எந்த வகையிலையும் தடுக்காது. அதே மாதிரியே எந்த ஒரு ஸ்பெஷல் ஆர் லோக்கல் லா, அதாவது சிறப்பு அல்லது வட்டார சட்டங்களுடைய எந்த ஒரு விஷயத்தையும் ஐபிசி தடுக்காது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிவிலேஜ், இந்த விஷயத்தெல்லாம் வந்து ஐபிசியில் இருக்கக்கூடிய ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஷேர் அண்ட் கிவ் லைக். ஃபர்தராக இன்னும் பேராக்ட் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் சாப்டர் வைஸாக. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.